குழந்தையால் என்ன பிரயோஜனம்?
1783 பாரிஸில் முதன்முறையாக ஒரு பலூன் பறக்கவிடப்பட்டது. அதை பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர் கிண்டலாக கேட்டார்,
வெறுமனே ஒரு பலூனை காற்றில் பறக்கவிட்டு என்ன பெரிதாக சாதித்துவிட முடியும்? இதனால் என்ன பிரயோஜனம்?
இந்த வெற்று விமர்சனத்தை கேட்ட அமெரிக்க விஞ்ஞானி பெஞ்சமின் பிராங்க்ளினுக்கும் கடும் கோபம் வந்துவிட்டது. புதிதாக பிறந்த ஒரு குழந்தையால் என்ன பிரயோஜனம் என்று பதிலுக்கு கேட்டார் அவர். அந்நாள்களில் இந்தியா ராக்கெட் விஞ்ஞானத்தில் சின்ன குழந்தையாகத்தான் இருந்தது. நிஜமாகவே அவர்களால் பயனுள்ள ராக்கெட்டுகளை தயாரித்து வெற்றிகரமாக செலுத்த முடியும் என்று பெரும்பாலானோர் நினைக்கவில்லை. ஆனால் விக்ரம் சாராபாய் என்கிற ஒருவர் மட்டும் தன்னுடைய கனவை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. நல்ல சம்பளத்துடன் வெளிநாடுகளில் வேலை கிடைத்து கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்த திறமைசாலி இந்திய இளைஞர்களையெல்லாம் கூட தனது நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளால் திரும்ப அழைத்து வந்துவிடுவார் சாராபாய். அவருடைய தலைமையில் இந்தியா மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அடையும் என்று கலாம் உள்ளிட்ட இளைஞர் பட்டாளம் நம்பியது. விக்ரம் சாராபாய்க்கும் கலாமுக்கும் கருத்தளவில் பல விஷயங்களில் ஒத்துப்போனதால் அவருடைய வழிநடத்துதலில் பணிபுரிவதை பெருமையாக நினைத்தார் கலாம். 1963 விண்ணில் செலுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் ராக்கெட் பெயர் நைக் அப்பாச்சு. சும்மா ஒரு பேச்சுக்கு இந்திய ராக்கெட் என்று பெருமையாக சொல்லிக்கொண்டாலும் இதனை தயாரித்தது அமெரிக்கா. அது தாங்கிச் சென்ற சமாச்சாரங்கள் பிரான்சில் உருவானவை. ராக்கெட்டை செலுத்துவதற்கு உதவியது சோவியத் ரஷ்யாவின் ஹெலிகாப்டர் ஒன்று. ஆக இந்த ராக்கெட்டை செலுத்தியதில் இந்தியாவின் பங்களிப்பு என்று பார்த்தால் அப்துல் கலாம் உள்ளிட்ட இளைஞர்களின் உழைப்புதான். அது ஒன்றை மட்டும் மூலதனமாக வைத்து மற்றதையெல்லாம் சுலபமாக சம்பாதித்துவிட முடியும் என்று நம்பினார் சாராபாய். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்தியாவில் SLV ஏவுகலங்களுக்கான சோதனைகள் தொடங்கின. ரோஹிணி 75 என்று பெயர் சூட்டப்பட்டிருந்த இந்த ராக்கெட் ஏவுகலத்தை கலாம் குழுவினர் குறைந்தபட்ச வெளிநாட்டு உதவியுடன் வடிவமைத்து உருவாக்கினார்கள். 1969 ரோஹிணி 75 ராக்கெட் விண்ணில் பறந்தது. இனிமேல் இந்திய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கு நாம் அயல்நாட்டு தொழில்நுட்பத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டியது இல்லை என்ற பெருமிதத்துடன் கலாமும் அவரது நண்பர்களும் உற்சாகத்தில் மிதந்தார்கள். அப்துல் கலாமுக்கு விக்ரம் சாராபாய் தந்த அடுத்த பணியும் மிக முக்கியமானதுதான். அதன் பெயர் ரேடோ, ராக்கெட் அசிஸ்டட் டேக் ஆஃப் சிஸ்டம். பொதுவாக விமானங்கள் மேலே கிளம்புவதற்கு நீண்ட ஓடுபாதை, அதாவது ரன்வே தேவை. இதற்காகத்தான் விமான நிலையங்களில் மிகப்பெரிய சிமெண்ட் தரைகளை அமைத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், போர் அல்லது வேறு தேவைகளுக்காக இராணுவ விமானங்கள் கண்ட இடங்களில் தரையிறங்க வேண்டியிருக்கும், மீண்டும் மேலேற வேண்டியிருக்கும். அங்கெல்லாம் இப்படி பிரம்மாண்டமான ரன்வேக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. இமாலயம் போன்ற கரடுமுரடான பகுதிகளில் ரன்வே அமைப்பது சிரமமும் கூட. இதனால் நம் நாட்டில் பல இடங்களுக்கு விமானம் மூலம் இராணுவத்தினர் தளவாடங்கள், உதவிப்பொருள்களை கொண்டு செல்வது சிரமமாக இருந்தது. இதற்காக ஒவ்வொரு ஊரிலும் ரன்வே அமைத்து கட்டுப்படியாகவில்லை. இந்த பிரச்சனையைத்தான் கலாம் தலையில் சுமத்தினார் விக்ரம் சாராபாய். ராக்கெட் ஒரே இடத்தில் நின்றபடிதானே கிளம்புகிறது? விமானமும் அப்படி கிளம்ப கற்றுக்கொண்டு விட்டால் அத்தனை பெரிய ரன்வே தேவையில்லையே. ரேடோ இயந்திரங்களை இந்தியாவில் தயாரிக்கும் பொறுப்பு அப்துல் கலாம் மற்றும் விமானப்படை அதிகாரியான VS நாராயணன் இருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்காக அவர்களுக்கு 1.5 வருடம் அவகாசம். நேரம் குறைச்சல்தான், வேலையும் கடினமானதுதான். உங்களால் முடியுமா? சற்றே சந்தேகத்துடன் கேட்டார் விக்ரம் சாராபாய்.
முடியும், நிச்சயமாக முடியும் என்றார்கள் நாராயணனும் கலாமும்.